ගරු මීරසයි බුල් ඔතුමා ලැබෙ මන්ති තුමා ඔබතුමා පටන් ගන්න.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. අනිවර්කම ස්සලාමු අලයිකුම්. 2026 ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் 3வது குளிர்நிலை விவாதத்திலே கலந்து கொள்வதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலே நமது நாட்டிலே இன்று மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பான விவாதமாக இருக்கின்றது. அதிபர் ஜனாதிபதி அவருடைய விடயங்கள், அதே போன்று பிரதம அமைச்சர்கள், உயர்நீதிமன்றம், அமைச்சரவைகள், அரசாங்க சேவை ஆணைக்குழு, தேர்தல் திணைக்களம் போன்ற முக்கியமான விடயங்களை பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. நமது நாட்டுடைய அரசியல் வரலாற்றை பார்த்தால் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு ஜனாதிபதிகளும் அரசாங்கங்களும் உருவாக்கப்பட்டு வருகின்றார்கள். உண்மையிலே அபிவிருத்திகள் இந்த நாட்டு மக்களுக்கு தேவையானது. நாங்கள் வரவு செலவு திட்டத்தில் அதிகமான வேலைகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் நமது நாட்டு மக்களுக்கு அவ்வளவு தேவைகள் இருக்கின்ற காரணத்தினால். அதே நேரம் இந்த நாட்டிலே இருக்கின்ற இனப்பிரச்சினைக்கு ஒரு தீர்வு காண்பதற்கான முயற்சிகளை நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள் செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் 1994 இருக்கின்றேன், எங்களுடைய நாட்டுடைய ஜனாதிபதியாக சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு தான் நான் நினைக்கின்றேன், இந்த நாட்டிலே தமிழ் பேசும் மக்கள் அதிகமான வாக்குகளை அளித்து ஒரு இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பார் என்ற ஒரு நம்பிக்கையை வாக்களித்தார்கள். அவர் 2 தடவைகள் கௌரவ பிரதி குழுக்களின் தலைவர் அவர்களே 2 தடவைகள் ஜனாதிபதியாக இருந்தார். அவர் ஒரு இனப்பிரச்சினை தீவு சம்பந்தமாக இந்த பாராளுமன்றத்திலே மறைந்த எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் மரும் அஷ்ரப் அவர்கள் ஒரு தீர்வு திட்டத்தை இந்த பாராளுமன்றத்திலே பல மனுத்தியாளங்கள் வாசித்து அந்த தீர்வு திட்டத்தை முன்வைத்தார்கள். அந்த நேரம் பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் அதை கிழித்தறிந்து அதனை எதிர்ப்பு தெரிவித்தார்கள். சந்திரிகா அம்மையாராலும் இந்த நாட்டிலே ஒரு இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் வந்தார்கள். அவர் வந்து 30 வருட காலமாக இருந்த யுத்தத்தை இல்லாமல் செய்தார், பாரிய அபிவிருத்தியை செய்தார். ஆனால் இனப்பிரச்சினை தீர்வுக்கு அவர் ஒரு முன்னெடுப்புகளை எடுக்கவில்லை. மஹிந்த ராஜபக்சே ஜனாதிபதி அவர்கள் இனப்பிரச்சினை தீர்வு சம்பந்தமாக ஒரு தீர்வை வைத்திருப்பார் என்றால் அவர் சவுதி அரேபியாவில் இருக்கின்ற மன்னர்கள் போன்று அவர் மரணிக்கின்ற வரையிலே இந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கும். ஏனென்றால் அவர்தான் யுத்தத்தை இல்லாமல் செய்தார், அவர்தான் எல்லா இன மக்களுக்கும் ஒரு தீர்வை முன்வைக்கக்கூடிய ஒரு நிலைமையிலிருந்தும் அந்த நிலைமையிலிருந்து அவரும் தவறிவிட்டார். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் வந்தார்கள், ஜனாதிபதி அவர்கள். அவரும் தமிழ் பேசும் மக்களுடைய அதிகமான வாக்குகளை பெற்று ஒரு ஆட்சிக்கு வந்தார். அவராவது இந்த இனப்பிரச்சினையை தீர்வு காண்பார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். அது எல்லாம் தோல்வியிலேயே முடிந்தது. தமிழ் பேசும் மக்கள் அதிகமான வாக்குகள் அளித்து ஒரு அரசை மாற்றியும் மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் அவருடைய குறுகிய காலத்துக்குள் எந்த விதமான இனப்பிரச்சினையை தீர்வும் இல்லாமல் போய்விட்டார். அதற்கு பிறகு எங்களுடைய கோட்டபாய ராஜபக்சே அவர்கள் வந்தார்கள். அவர் தனது மூலதனமாக உங்களுக்கு தெரியும் இனவாதத்தை பரப்பித்தான் அவர் ஒரு ஜனாதிபதியாக இந்த நாட்டுக்கு வந்தார். நான் ஏற்கனவே 2000 பௌத்த பஞ்சலையிலே விசேட கூட்டங்களை நடாத்தி முஸ்லீம் மக்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்து முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரான விடயங்களை பேசித்தான் அவர் ஜனாதிபதியாக வந்தார். அவர் வந்தவுடன் அவருடைய ஆட்சியிலே நாங்கள் விசேடமாக முஸ்லீம் மக்கள் பாதிக்கப்பட்டோம். எங்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டன. அவருக்கு நாங்கள் வாக்களிக்கவில்லை என்பதற்காக எங்களுடைய மக்கள் எல்லாரையும் அவர் பழிவாங்க தொடங்கினார். அதே ஒரு அங்கம் தான் உங்களுக்கு சொல்ல வேண்டும், எங்களுடைய ஜனாசாக்கள் எரித்தது மாத்திரமல்லாமல் எங்களுடைய புனித குர்ஆன் கூட அவர் கை வைத்தார். சுங்க திரைக்களத்திலே தடுத்து நிறுத்தப்பட்டுள்ள அல் குர்ஆன் சம்பந்தமாக நான் சொல்ல வேண்டும், இது ஒரு அப்பட்டமான மனித உரிமை மீறல். கட்சி வேதமின்றி ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் 22 முஸ்லீம் உறுப்பினர்களும் கையொப்பமிட்டு சமய விவகார அமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு மனுவை சமர்ப்பித்திருக்கின்றோம். அந்த முன்னைய ஆட்சியாளர்கள் எங்களுடைய முஸ்லீம் மத தலைவர்களை கூட அதிகாரத்தை பாவித்து எங்களுடைய புனித குர்ஆனை அந்த சுங்கத்திரைகளத்திலே விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். எனவே ஜனாதிபதி அவர்கள் அவருடைய தலைமையில் ஒரு விசேட கூட்டத்தை கூப்பிட்டு நாங்கள் 22 ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இல்லாமல் முஸ்லீம் எம்பிக்கள் கையொப்பம் விட்டு கொடுத்திருக்கிறோம். உடனடியாக இந்த முன்னாள் அரசாட்சியாளர்களால் அநியாயமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த புனித குர்ஆனை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் ஜனாதிபதியுடன் மனுவை சமர்ப்பிப்பதோடு எங்களுடைய 22 பேர் முஸ்லீம்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்கள் கையொப்பம் விட்ட கடிதத்துடைய பிரதியை இந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கின்றேன். இனி இந்த நிலைமையிலே இது எங்களுக்கு மிகவும் ஒரு பாதிப்பான விடயமாகும். எனக்கு இது தொடர்பாக ஆளுங்கட்சி என்ற வகையிலே நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கின்றேன். முன்னே நம்ம நாட்டுடைய முன்னே ஜனாதிபதிகள் விட்ட தவறுகளை இப்போதைய ஜனாதிபதி அவர்களும் விட முடியாது. ஏனென்றால் நீங்கள் பெரும் நான் ஏற்கனவே அனுரகுமார் சேனாநாயக்காவுடைய ஆட்சியிலே அதிகமான மக்கள் அதிக நன்மைகளை எதிர்பார்த்திருக்கிறார்கள். நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றையும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக பயங்கரவாத சட்டம் இந்த நாட்டிலே இருந்து உடனே நீக்க வேண்டும் என்று நீங்கள் வாக்குறுதி அளித்தீர்கள். அதனை நீங்கள் உடனடியாக நீக்க வேண்டும். இது எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் பல தடவைகள் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். எனவே புதிய அரசாங்கம் வந்து உடனடியாக நீங்கள் இந்த பயங்கரவாத சட்டத்தை நீக்க வேண்டும். ஏனென்றால் அண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், இதனால் முஸ்லீம் இளைஞர்கள் இரண்டு பேர் பாதிக்கப்பட்டார்கள். ஒரு சாதாரணமான ஒரு சட்டத்திலே ஒரு ஒரு துண்டு பிரசுரம் ஒட்டியவரை பிடிப்பதற்கு பதிலாக அவரை ஜனாதிபதியை கையப்பட்டு அவரை பயங்கரவாத சட்டத்திலே கொண்டு வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அதனால் அந்த குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நிலைமை ஏற்படுத்திக் கொள்வோம். இரண்டாவது 13வது சரத்தை நினைக்கிறேன் ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் முழுமையாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அமல்படுத்துவோம் என்று சொன்னார்கள். எனவே 13வது சட்டத்தை அமல்படுத்துகின்ற அந்த நல்ல பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று மக்கள் சாதாரணமான மக்கள் அவர்கள் வாழ்வாதாரத்திலே பாதிப்படைகிறார்கள். வாழ்க்கை செலவுகள் அதிகரித்திருக்கின்றன. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின்சார கட்டணம் 9000-6000 குறைப்போம் என்றீர்கள். 3000 ரூபாய் கட்டணத்தை 2000 குறைப்போம் என்றீர்கள். 33% கட்டணத்தை குறைப்போம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் இப்போது சாதாரண மக்கள் எல்லாம் இந்த மின் கட்டணத்தால் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே அது சம்பந்தமான விடயங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்தது நமது நாட்டிலே ஒரு தேசிய நல்லிணக்க அமைச்சு இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த தேசிய நல்லிணக்க அமைச்சுங்கிற அமைச்சுடைய கடமைகள் என்ன? இந்த நாட்டிலே சமயங்களுக்கு இடையிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நான் அந்த அமைச்சுடைய ஆலோசனை கூட்டத்திலே கேட்டேன், எங்களுடைய ஜனாதிபதி அவர்களால் செயற்படுத்தப்படுகின்ற கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திலே ஒரு முஸ்லீம் ஒரு உறுப்பினர் நீங்கள் ஏன் நியமிக்கவில்லை என்று கேட்டபோது நீதி அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், பிரதி அமைச்சர் அவர்கள் அது சம்பந்தமான பதில் சொல்வார்கள். பிரதி அமைச்சர் அவர்கள் கௌரவ பிரதி அமைச்சர் சொன்னார்கள், கிளீன் ஸ்ரீலங்கா எங்களுடைய அமைச்சிலே இது செய்வதில்லை, அது ஜனாதிபதியும் ஜனாதிபதி மாளிகையும் அந்த கடமையை செய்வது என்று சொன்னார்கள். நாட்டுடைய ஜனாதிபதியுடைய காரியாலயத்தால் செயற்படுத்துகின்ற கிளீன் ஸ்ரீலங்காவிலே ஒரு சமயம் ஒரு சமூகம் புறக்கணிக்கப்பட்டிருந்தால் அதனை சமப்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்த தேசிய நல்லிணக்க அமைச்சுக்கு என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். நாட்டிலே இனங்களுக்கிடையே சமத்துவத்தை வேண்டும். நாங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு முஸ்லீம் ஒருவர் ஒரு அமைச்சரவையிலே ஒரு அமைச்சராக இன்னும் நியமனம் செய்யப்படாத ஒரு பாரிய குறை இந்த சமூகத்துக்கு மத்தியிலே இருக்கிறது. சிலர் சொல்கிறார்கள் முஸ்லீம் உறுப்பினர்கள தகுதி இல்லை என்கிறார். இன்னொருவர் சொல்கிறார் யாழ்ப்பாணத்திலே தகுதியானவர்களுக்கு நாங்கள் அமைச்சு கொடுக்கிறோம் என்று. நேற்று முதல் நாள் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் எங்களுக்கு கேட்டால் ஜனாதிபதி அமைச்சு தருவார், ஆனால் நாங்கள் கேட்கவில்லை என்று சொல்கிறார்கள். எனவே ஒரு ஒரு பாருங்க, அண்மையிலே நியமிக்கப்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சி சம்பந்தமான ஒரு குழுவில் ஒரு தமிழ் முஸ்லீம் இனங்களுடைய பிரதித்துவம் இல்லாத நிலையிலேயே 19 கெசட் பண்ணியிருக்கிறார்கள். அந்த கெசட் இங்கே இருக்கிறது. அவர் ஒரு முஸ்லீம் அமைச்சர் இருந்தால் அவர் சொல்லுவார் இல்லை எங்களையும் ஒருவரை போடுதல் என்று செல்லக்கூடிய நிலைமை வந்திருக்கும். ஆனால் இப்போ திரும்ப ஒவ்வொரு விஷயத்திலும் இப்படி சமயங்களை புறக்கணிக்கின்ற விஷயங்கள் வருகின்ற போது நாங்கள் மக்களுடைய பிரச்சனை என்ற வகையிலே நாங்கள் எங்களுடைய உரிமைகளை சமத்துவத்தை கேட்க வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கிறது. இதே இது மாத்திரமல்ல, கல்வி மறுமலர்ச்சி சம்பந்தமான ஒரு குழுவில் நான் கல்வி அமைச்சிலே கேட்டேன், ஒருவரும் இல்லாமல் 19 ஒரே இடத்தைச் சேர்ந்த பேர் போட்டிகள் என்ற போது ஒருவரை போடுவோம் என்றார்கள். இதுவரையே இல்லை. இவ்வாறு எல்லா குழுக்களும் எல்லா விடயங்களிலும் முஸ்லிம்களுடைய பிணையத்துவம் இல்லாமல் செய்கின்ற ஒரு நிலைமை போய்கொண்டிருப்பதனால் எங்களுக்கு ஒன்றுமில்லை, நாங்கள் எதிர்கட்சி என்று விட்டு பேசாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் அரசியலுக்கு நல்லா இருக்கும். ஆனால் நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு வாக்களித்த மக்கள் மிகவும் கவலை அடைகிறார்கள். விசேடமாக முஸ்லீம் மக்கள் அதிகமான மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இவையில உங்களுடைய ஆதரவை நீங்கள் இழந்து போன்ற ஒரு நிலைமை வந்திருக்கிறது. எனவே இவைகளை சமப்படுத்துமாறு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இன்னும் ஒரு விஷயம், நீதித்துறையை பொறுத்தவரையிலே நீதித்துறை நியாயமாக நடக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அண்மையில் உங்களுக்கு தெரியும்,
நஃபார் என்கிற நீதிபதி, முஸ்லீம் நீதிபதி, நவாஸ் என்ற நீதிபதி அவர்கள் நீதி இல்லாத ஒரு நிலைமையை பட்டபோது நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தோம். அடுத்ததாக இன்னும் ஒருவர் வந்திருக்கிறார், உங்களுக்கு தெரியும், 1996 யாழ் மண்ணிலே அரங்கேறிய சூரிய கதிர் நடவடிக்கைகளின் போது செம்மணி புதைகுழி, கிரிசாந்தி என புதைகுழிகள் தோண்டுமாறு அழைக்கப்பட்டு வெட்டு நீதிபதிகள் வழக்கை விசாரணை செய்ய மறுத்த போது 9வது நீதிபதியாக களத்தில் இறங்கிய நீதிபதி இளஞ்செழியனுக்கு பதவி உயர்வு வழங்காமல் இந்த அரசாங்கம் அநீதி இழைத்துள்ளதாக அவரே மனம் நொந்து அழுது சொல்லுகின்ற காட்சியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இதனால் அவருடைய லண்டனிலே சொல்லியிருக்கிறார், அவர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார், நீதி சேவையில் இருந்து நான் ஒரு போதும் விரும்பி ஓய்வு பெறவில்லை என்றும் கட்டாயப்படுத்தி ஓய்வு பெறப்பட்டேன் எனவும் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் முன்னாள் நீதிபதியுமான மாணிக்க வாசகர் இடம் தெரிவித்துள்ளார். இவ்வாறு அவர் கண்ணீர் சிந்துகின்ற ஒரு நிலை, உண்மையில் அவர் நீதியையும் சட்டத்தையும் மதித்தவர். அவரை சுடுவதற்கு ஒரு கூட்டம் சுட்டார்கள், ஆனால் அவருடைய பாதுகாவலர் இறந்தார். அவருடைய பாதுகாவலருடைய அந்த பிள்ளைகளை அவரே அவருடைய செலவிலேயே வளர்த்து வருகிறார், விடயங்களை போயிடுவார். எனவே ஒரு நீதியையும் ஒரு சட்டத்தையும் நிறைத்திய ஒரு பெரும் நீதிபதி அவர்களுக்கு நீதி மறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நீதி சேவை ஆணைக்குழு நீதி அமைச்சர்களால் சேர்ந்து இவ்வாறு நீதியையும் சட்டத்தையும் செய்கின்ற யாராக இருந்தாலும் ஒரு தமிழ் மகனாக இருந்து அவர் இந்த யாழ்ப்பாண மண்ணிலே பெரும் நீதியை ஏற்படுத்தியவர், ஒரு சட்டத்தை நம்பியவர், அவருக்கு இந்த நிலைமை ஏற்படுவது குறித்து நாங்கள் எல்லோரும் கவலைப்படுகின்றோம். இன்னும் ஒரு நிறுவனம் இதில் இருந்து கொண்டிருக்கிறது, தேர்தல் ஆணைக்குழு. தேர்தல் ஆணைக்குழுவை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியும், 2023 மார்ச் மாதம் நடைபெற இருந்த உள்ளூராட்சி தேர்தல் தக்க காரணம் என்று இடைநிறுத்தப்பட்டது. ரணில் விக்ரமசிங்க அவருடைய ஆட்சி காலத்தில் மக்கள் மத்தியிலே போய் அவருக்கு அந்த தேர்தலில் முகம் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்ட போது தேர்தல் திணைக்கழகம் இந்த நாட்டிலே தேர்தல் வேட்புமனுக்களை செய்தது. இதனால் உங்களுக்கு சொல்ல வேண்டும், நான் 59 அரசியல் கட்சிகள், 329 சுயாதீன குழுக்கள், 80,672 வேட்பாளர்கள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இதில் 2,000 அதிகமான அரசு உத்தியோகஸ்தர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டார்கள். தேர்தல் இல்லை, அவர்களுக்கு சம்பளமும் இல்லை, லீவும் இல்லாத நிலைமை ஏற்பட்டது. அவர்கள் தமது மாதாந்த வேதனத்தை இழந்தனர். அதே போல அரசியல் பழிவாங்களுக்கு உட்பட்டனர். அது மாத்திரமல்லாமல் இந்த நாட்டில் இருக்கின்ற அரசு கட்சிகள் கோடிக்கணக்கான காசுகளை செலவு
செய்தார்கள்.
அந்த தேர்தலில் நானும் அட்டாளச்சின்ன பிரதேச சபையிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பிலே முதன்மை வேட்பாளராக போட்டியிட்டு வருவேன். அதனால் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனவே அந்த பாதிக்கப்பட்ட அரசு ஊழியர்களுக்குரிய எந்த விதமான நிவாரணங்களும் இதுவரை வழங்கவில்லை. இந்த உள்ளூராட்சி தேர்தலை அறிவித்துவிட்ட அரசாங்கம், அது மாத்திரமில்லாமல் தேர்தல் திணைக்களம் அரசு பணத்திலே மில்லியன் கணக்கிலே சேவை செய்திருக்கிறார்கள், வாக்குச்சீட்டு அடித்திருக்கிறார்கள், விளம்பரம் செய்திருக்கிறார்கள், போஸ்டர் போர்ட் அட்டைகளை செய்திருக்கிறார்கள். எனவே விசேடமாக நான் சொல்ல விரும்புவது, இந்த 2023 மார்ச் மாதம் நடைபெற இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் தடுத்தது, அடுத்து அரசு நிதிகளை மில்லியக்கணக்கான பணத்தை செலவு செய்தது, அடுத்தது எங்களுடைய 80,000 வேட்பாளர்களுடைய நஷ்டஈடு தொடர்பாக ஒரு விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நியமிக்க வேண்டும். தேர்தல் திணைக்களம் ஏன் இவ்வாறு செய்தது? அந்த நாட்டுடைய ஜனாதிபதி வந்து சொல்றார், அந்த பாராளுமன்றத்தில் அவர் கோம நிலையில் இருந்தால் மாதிரி வந்து சொன்னார் என்றால் எனக்கு தெரியாது இப்படி உள்ளூராட்சி தேர்தல் என்று சொல்லி. உள்ளூராட்சி தேர்தலுக்கு தேர்தல் திணைக்களம் வேட்புமனுக்களை அறிந்துவிட்டு நாட்டுடைய ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் வந்து சொல்றார் அப்படி ஒரு தேர்தலா எனக்கு தெரியாது சொல்கிறார். எனவே இது ஒரு விளையாட்டான விஷயம் இல்லை. எனவே இதற்கு ஒரு விசேட ஆணைக்குழுவை நீங்கள் நியமிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நியமித்து இந்த தேர்தல் ஏன் நிப்பாட்டப்பட்டது, யார் தவறு செய்தார்கள், இத்தனை மில்லியன் பணத்தை இந்த அரசாங்கம் நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதை நாங்கள் நல்ல விஷயங்களுக்கு எதிர்கட்சி என்ற வகையில் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறோம், அதை நான் சொல்கிறேன். எனவே இந்த மில்லியன் கணக்கில் இந்த பணத்தை செலவு செய்து இந்த நாட்டில் இருக்க அரசு கட்சிகளை ஏமாற்றிய இந்த தேர்தல் திரைக்காலத்துடைய அதிகாரிகளை விசாரணை செய்து அது சம்பந்தமான குற்றவாளிகளிடமிருந்து இந்த படங்களை அறவிடுவதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.
மிஸ்ஸல்ல தக்கன அப்பே முனிர்முழாப்பர்
தொல்பொருள் துறை சார்ந்து எந்த ஒரு முஸ்லிமையும் நியமிக்கவில்லை என்ற கருத்தை குறிப்பிட்டிருந்தார். பேராசிரியர் ஹுசைன் மியா அவர்களையும் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வருகை தரு விரிவையாளராக கடமையாட்டக்கூடிய பேராசிரியர் ஹுசைன் மியா அவர்களையும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஃபர்சானா ஹனீஃபா அவர்களையும் நியமித்திருக்கின்றோம். ஏனைய குழுக்களுக்கும் பொருத்தமானவர்களை தகுதியானவர்களை தெரிவு செய்து கண்டிப்பாக நியமிக்க இருக்கின்றோம்.
கரு ராமலிங்கன் சந்திரசேகரன் கரு வடகல எமத்துமா
கரு காரக சபா சபாபத்துமி
பிரதி அமைச்சர் அவர்களே, இதே போன்று நீங்கள் எல்லா குழுக்களிலும் முஸ்லிம்களுடைய பிணத்துவத்தையும் சமத்துவத்தையும் அதே போன்று ஏனைய விடங்களில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.
நன்றி.
காரக சபா சபாபத்துமினி எத்துமக்கு கரு மந்திரித்துமாய் கதாவேத்துலே அர இலஞ்சை மகாதிகரண மினிஷ்காரத்துமா சம்பந்திங் யாம் பிரகாசியக்கரா எத்தெந்தி சபாபத்துமினி ஆண்டுவட்டு விவேச்சனையாக நெஹ மகதே சேவாதிகிய லபாதிய சம்பந்திங் கிரைட்டீரியா பிரமாணியாக தீனோ கரு அபியாச்சனாதிகரண மினிஷ்காரத்துமாக்கு சபாபதி ஹோ ஏமனெத்தங் அக்ரவிசகாரத்துமா யம் நிர்தேசி அக்கராட்ட பசிதமாய் ஏ பிள்ளி வந்து சலகா பலியும் அக்கறான்னு வேண்டி எத்துமா மகாதிகரணிங் காலிய நிமாவில விசிராமே அனுக்கோட்ட ஏ சம்பந்தம் நிர்தேச பிரமாணிய காவினே கரு மெதனியன் எத்துமா மனோ பிரகாசியாக எலியே கரத் ஆண்டுவட்ட ஏ சம்பந்தம் கரன்னு புலந்தே ரஜேட்ட ஏ பிள்ளி வந்து பேதலி கிரிமா கரண் மட்ட அவசியம்
நீதி பிரச்சனோனே மெத்துமா மைக்கே துண்டே கோமது மூலாசுரன் மந்திரித்து மணி தெண்டம் அபிகியான தெண்டெபா கியலா ஏவகே
விசேடமாக இன்று இடம்பெறுகின்ற இந்த வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு ஒரு சில வார்த்தைகளை சொல்வதற்கு நாங்கள் கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், நீதிபதி அவர்கள் அறிவிக்கையில் என்று. ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார், ஜனாதிபதி அவர்களுக்கு 4 கடிதங்கள் அவருடைய சொந்த கையால் எழுதி ரெஜிஸ்டர் பண்ணி அனுப்பி 4 கடிதங்களும் அவருக்கு கிடைக்கவில்லை என்று பகிரங்கமான முறையில் அந்த நீதிபதி அழுது அழுது சொல்லியிருக்கிறார் என்பதை சொல்ல விரும்புகிறேன்.